விஞ்ஞான பாதியம் என்ற கடல், அந்த கடலிலே கரையிலான சிறப்பு பாதியம், அந்த கரையில தான் இன்றுக்கு வந்த எட்டி பார்க்கிறோம். சிறப்பு பாயிரத்துல நாலு பகுதிகள் இருக்கின்றன. நாலு பகுதிகள் இந்த சிறப்பு பாயிரம். முதல் பகுதி தான் பார்த்து கொண்டிருக்கோம். முதல் பகுதி அந்த சிறப்பு பாயிர செல்லுடைய பொருட்சிறப்பு, அது முதலாவது. சிறப்பு பாயிர செல்லுடைய பொருட்சிறப்பு முன்பது. இரண்டாவது பகுதி கைவாகம பிராமான்யம் வேண்டும். பிராமான்யம் பிரமாணியம் என்று கூடாது, பிராமான்யம் என்று இரண்டாவது பகுதி. அந்த பிராமான்யம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கைவாகம் தெரியும், கைவாகமம். மற்ற சமயத்தால் கைவாகமங்களை ஏற்றுக்கொள்வது இல்லை. வேதத்தைத்தான் அவர்கள் பிரமாணமாக ஏற்றுக்கொள்வார்கள், பரிவாகங்களை இகழ்வார்கள். அதுல முக்கியமானவர்கள் ரெண்டு பேர், மீமாம்சகர், மீமாம்சை நூலார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீமாம்சை நூலார், மீமாம்சை. அவங்க எப்படிப்பட்டவர்கள்? மீமாம்சாம் வேதத்துல கர்மகாண்டம் வேள்வி அதற்குத்தான் உடனே அழிப்பார், கடவுளை கூட ஒப்புக்கொள்ள மாட்டார். அவர்கள் வேதாகமங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் இரண்டாவது வகைய வேதாந்திகள், சங்கர கொள்கையை உடையவர், வேதாந்தி வேதாந்த கருத்து உடையவர். இந்த ரெண்டு பேரும் முக்கியமாக சைவாகமங்களை கொள்ளாதவர்கள். இவர்கள் சைவாகமங்களை மறுத்து பிரமாணம் இல்லை என்கிறார். அவர்களுடைய கூற்றை மறுத்து சைவாகமங்கள் பிரமாண நூல்களே என்று சுஞான முனிவர் இந்த பகுதியிலே நிறுவுகிறார். சைவாகமங்கள் தலைசிறந்த பிரமாண நூல்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறார் அவர்களை மறுத்து. அது இரண்டாவது பகுதி. பிராமணியம் என்றால் பிரமாணம் செய்யும், பிரமாணம் என்ற சொல் அதிலே இருந்து உண்டானது. பிரமாணம் என்றால் ஆதார நூல், ஆதார நூல் பிரமாணம். அந்த பிரமாண தன்மை உடையது பிராமணியம். பிரமாண தன்மை உடைய நூல் தான் பிராமணியம். பிரமாணத்தன்மை உடையது, பிரமாணமாக கொள்ளத்தக்க தகுதி உடையது பிராமணியம். அது விரிவாக அதை பற்றி ஆராய்ந்திருக்கிறார். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவதாக சைவத்துக்கு மிக மிக முக்கியமான தீக்கை, சிவதீக்கையை பற்றிய விளக்கம், சிவதீக்கை. இது மூன்றாவது பகுதியிலே விளக்கியிருக்கிறார். இந்த கருத்தெல்லாம் இருக்கிறதா? பாடியே இல்லை. பாடியம் என்றால் என்ன? பேருரை என்றால் பல இடங்களில் இருந்து பல்வேறு கருத்துக்களை தொடர்பு படுத்தி எழுதுவதுதான் பாடியம். பொருளை மட்டும் கூறினால் போதாது, பாட்டியினுடைய பொருளை மட்டும் கூறாமல் அதோடு தொடர்புடைய இயல்புடைய பல்வேறு கருத்துக்களை பல பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து தொகுத்து எழுதுவதுதான் பாடியம். அந்த முறையில சுவாமி அந்த சைவாகம பிராமணியம் என்ற பகுதி, சிவதீக்கை என்ற பகுதி, இதையெல்லாம் சேர்த்திருக்கிறார். இவையெல்லாம் இன்றியமையாத கருத்துக்கள் உடையவர். அடுத்து நாலாவது பகுதி ஆசிரிய தன்மையின் அதிகாரம். இதுவும் சீர்திருத்தையோடு ஒரு வகையிலே தொடர்பு உடையதான். ஆசிரியன்னா ஆச்சாரியன், ஆச்சாரியன் சீக்கையை தரக்கூடிய ஆச்சாரியன் தான் அங்கே ஆசிரியன். சீக்கை தரக்கூடிய தகுதி உடைய, எனவே ஆசிரிய தன்மையின் அத யாருக்கு ஆச்சாரியர் ஆவதற்குரிய தன்மை தகுதி உண்டு என்பதை இந்த பகுதியிலே எழுதுகிறார். யார் ஆச்சாரியராகலாம், அவருக்குரிய தகுதி என்ன என்பதை விளக்கி காட்டுகிறார். ஆசிரிய தன்மையின் அதிகாரம் என்ன பொருள், அதிகாரம் என்றார் தகுதி, அதிகாரம்னா தகுதி. இப்ப துணியான பொருட்கள் ஏழாவது சூத்திரம் அதிகாரியினுடைய இயல்பை கூறுவது என்கிறார்கள். ஏழாவது அதிகாரியினுடைய இயல்பு அப்படி என்றால் என்ன, அதிகாரி யாரு, ஏழாவது துணியான பொருட்கள் ஏழாவது நுழைப்பாகவே அதிகாரியினுடைய இயல்பு கூறப்படுகிறது என்றால் அந்த அதிகாரி யாரு, அதாவது அசத்த இருதிறன் அறிவு உள்ளது இரண்டல அன்பு. அதுல அந்த அசத்தாகிய சார்பை விட்டு சத்தாகிய சார்பை பெறுவதற்கு தகுதி உடைய அதிகாரி யார், அதான் கருத்து. சத்த சார்பதற்கு அதிகாரி யாரு, ஆன்மா. எனவே அது அதிகாரியின் தகுதி உடைய. எனவே ஆசிரிய தன்மையின் அதிகாரம் என்றால் ஆச்சாரியர் ஆவதற்குரிய தன்மை அன்னுடைய தகுதி. ஆசார ஆசிரிய தன்மையின்கள் என்று வருகித்துக் கொள்ள வேண்டும். ஆசிரிய தன்மையின்கள் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தன்மையின்கள் என்றால் ஆசிரிய தன்மையிடத்தில் யாருக்கு தகுதி உண்டு, ஆசிரிய தன்மை பெறுவதிலே யாருக்கு தகுதி உண்டு என்பதை விளக்கம். இது நாலாவது. இப்படி இந்த முன்பகுதி நாலு கூறுகளை உடையதாக இருக்கு. அதில் முதல் கூட ஒருவாறு பார்த்து முடித்தோம், எந்த முடித்த ஒருவாறு பார்த்தோம். இன்றைக்கு ரெண்டாவது பகுதி என்னதான் இருக்கிறது எட்டி பார்த்தோமே. ரெண்டாவது பகுதியில வேதாகம பிராமணியம், சைவாகம பிராமணியம், இதுல அவர்கள் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு, அதாவது அவர்கள் என்ன பொதுவான பேர் என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு பேருக்கு வேதாந்தி பொதுவான பேர் வேதவாதிகள், வேதவாதிகள் வேதத்திற்கே முதன்மை கொடுப்பவர்கள் வேதவாதி. ஆகமங்கள் ஏன் பிரமாணம் இல்லை என்பதற்கு அவர்கள் கூடுதல் ஒரு காரணம், எத்தனையோ காரணம் காட்டுகிறார்கள். அதுல ஒரு காரணத்தை மட்டும் போதுனா வேதவாதிகள் ஆகமங்கள் சைவ ஆகமங்கள் பிரமாணம் இல்லை என்பதற்கு காட்டுகிற ஒரு காரணம், அவர்கள் சைவ சித்தாந்திகளை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், முற்றறிவுடைய கடவுளால் செய்யப்பட்டதனாலே ஆகமங்கள் பிரமாணம் என்று சொல்லுகிறீர்கள். யார் சொல்றது, வேதவாதி. நீங்கள் தான் யாரு, சைவர்களாகிய நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், ஏன் ஆகமங்களை பிரமாணம் என்று கூறுகிறீர்கள் என்றால் இது கடவுளால் செய்யப்பட்ட நூல், ஆகமங்களை கடவுள் அருளினார் அப்படின்னு சொல்கிறீர்கள். கடவுள் இப்படிப்பட்டவர் முற்றறிவுடையவர் பேரறிவுடையவர், அவராலே செய்யப்பட்டமையினாலே சைவாகமங்கள் பிரமாண நூல்கள் என்று நீங்கள் அதை எழுதி. இது கடவுள் முற்றையுடையவர் என்பது எப்படி கண்டேன்? முற்றையுடைய கடவுளால் செய்யப்பட்டாலே ஆகமங்கள் பிரமாண சரி. அதற்குள்ளாலே நீங்கள் எதை நிரூபிக்க வேண்டும்? முற்றையுடைய ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபித்தாரல்லவா அவரால் செய்யப்பட்டதாலே ஆகமங்கள் பிரமாணம் என்று ஒப்புக்கொள்ள முடியும். முதலிலே முற்றையுடைய கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன பிரமாணம் என்று அவர்கள் கேட்கிறார். அவர்களும் ஏற்றுப்பட்டவர்கள் அப்படி கேட்கிறார்கள். அதற்கு என்ன பதில் சொல்லுவது? இந்த கேள்விக்கு என்ன பதில் நாம் சொல்லுவது புரியும்? என்ன பிரமாணம்? நான் பிரமாணம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகமம். எனவே நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? ஆகமங்களிலே அப்படி சொல்லப்பட்டிருப்பதனால் எப்படி ஆகமங்களிலே முத்தறி உடையவர் கடவுள் என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே கடவுள் முத்தறி உடையவர் என்பது நாங்கள் கொள்கிறோம் என்று நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்ப அதை இப்ப வெளிவாங்க ஆகமங்களில் சொல்லப்பட்டிருப்பதனாலே முற்றறிவுடைய கடவுளோடு இருக்கிறார் என்று நாங்கள் முடிகிறோம். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், ஆகமங்களில் சொல்லப்பட்டிருப்பதனாலே உங்களுடைய கடவுளை நீங்கள் கூறுகிறீர்கள். அந்த ஆகமங்கள் பிரமாணம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மறுபடி அந்த முதல் முற்றையுடைய கடவுளால் செய்யப்பட்ட மேல் ஆகமங்கள் பிரமாணம் ஒன்றரை ஒன்று பற்றுதல் என்ற சூத்திரம் என்று அவரை சொல்கிறார். இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் இப்படி ரெண்டுக்கு இடையே உள்ள தெரிவிதல்ல முற்றையுடைய கடவுளால் செய்யப்பட்டமையால் ஆகமங்கள் பிரமாணம். அடுத்து என்ன சொல்கிறீர்கள்? ஆகம பிரமாணமாகலாலே முற்றையுடைய கடவுள் உருவாகிட்டு எடுத்துக்கொள்கிறீர்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள? இது ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்ற குற்றம் எப்படி சொல்லுவது என்று அவர்கள் குற்றம் சொல்கிறார். ஒன்றனை ஒன்று பற்றுதல் இதற்கு கொஞ்சம் எளிமையாக விளங்கும்படியாக ஒரு உதாரணம் பார்ப்போமே. கடவுளையும் பிரமாணத்தையும் ஆகமங்களையும் குறித்து வேற ஒரு உதாரணம். ஒருவனுக்கு பித்தம் பிடித்திருக்கிறது. இவனுக்கு எப்போது பித்தம் தெரியும் என்று ஒருவன் கேட்கிறார். திருமணம் முடித்தால் பித்தம் தெரியும். சரியான பொருத்தமான எப்போது பித்தம் தெரியும்? திருமணம் முடித்தால் பித்தம் தெரியும். திருமணம் எப்போது முடியும்? பித்தம் தெரிந்தால் திருமணம். இதுதான் ஒன்றனை ஒன்று பற்றுதல். இப்ப அந்த உதாரணத்தை பாருங்க. திருமணம் பித்தம் தெரிந்தால் திருமணம் நடக்கும். இந்த வாக்கியத்துல ஒரு ஏது இருக்கிறது, ஒரு பயன் இருக்கிறது. ஏதுன்னா காரணம், பயன். எது ஏது? எப்போது தெரியும் என்று கேட்டதற்கு என்ன சொல்கிறார்கள்? திருமணம் நடந்தான். எது ஏது? திருமணம் நடப்பது ஏது, பித்தம் தெளிவது காரணம், அதாவது பயன். திருமணம் நடந்தால் பித்தம் தெளியும், பித்தம் தெளிதல் பயன். இது ஏது? திருமணம் நடப்பது ஏது? பிறகு எப்போது திருமணம் நடக்கும்? சித்தம் தெளிந்தால். இதுல எது ஏது? சித்தம் தெளிதல் ஏது? திருமணம் நடப்பது பயன். எனவே இந்த ரெண்டு வாக்கியங்களிலையும் அந்த ஏழு ஒன்றை ஒன்று பத்துகிறது. இந்த இரண்டு ஏழுகள் இருக்கின்றன. இந்த ரெண்டு வாக்கி எழுதி பார்த்தா தான் தெரியும். எழுதி பாருங்கள். முதல் வாக்கியம் என்ன? திருமணம் நடந்தால் சித்தம் தெரியும் என்பது முதல் வாக்கியம். திருமணம் நடந்தால் சித்தம் தெரியும். இரண்டாவது வாக்கியம், சித்தம் தெளிந்தால் திருமணம் நடக்கும். இதுல ஏதுவை மட்டும் நீங்கள் பார்த்தால் ஏது முதல் வாக்கியங்களை? திருமணம் நடந்தால். திருமணம் நடந்தால் திருமணம் நடத்தல் ஏது? திருமணம் நடத்தல் ஏது? சித்தம் தெளிதல் பயன். இரண்டாவது வாக்கியத்துல இரண்டாவது வாக்கியத்துல எது ஏது? சித்தம் தெளிதல். அது பயன். முதல் வாக்கியத்துல ஏழுவாக இருப்பது, இரண்டாவது வாக்கியத்துல என்னவாக இருக்கு? பயனாக இருக்கு. அங்கே பயனாக இருப்பது இங்கே ஏதுவாக. இப்படி ஒன்றினுடைய இடத்துல இன்னொன்று போய் பத்துவதனாலே பயன் பயனாக இருக்கிறது, ஏழு ஏதுவாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒன்றினுடைய இடத்துல இன்னொன்று போய் பத்துவதனாலே ஒன்றை ஒன்று பற்றுதல் என்ற குற்றம். இதெல்லாம் பொருள் குற்றம். போது கருத்துக்களை குற்றம் இல்லாமல் சொல்ல வேண்டும். இதெல்லாம் வடமொழியிலே வருத்திருக்கிறார்கள். சொற்குற்றம், பொருள் குற்றம், எல்லாம் இலக்கணம் உண்டு. தற்கொரு செய்திகள்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ இந்த ஒன்றனை ஒன்று பத்துதற்கு இன்னொரு காரணமா ஒருவன் கேட்கிறான், தியாகராச கல்லூரி எங்கே இருக்கிறது? தியாகராச கல்லூரி எங்கே இருக்கிறது? செப்ப குளத்திற்கு வடக்கு பக்கம். தியாகராச கல்லூரி எங்க இருக்கிறது? செப்ப குளத்திற்கு செப்ப குளம் இருக்குன்னா தியாகராச கல்லூரிக்கு. இதுதான் ஒன்றனை ஒன்று பத்துதலாகிய அது போல நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த குற்றம் போல நீங்கள் சொல்கிறீர்கள். கடவுளால் செய்யப்பட்டது, செய்யப்பட்டதனாலே ஆகமும் பிரமாணம் என்கிறீர்கள். பிறகு ஆகமும் பிரமாணமாதலாலே கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். எனவே கடவுளும் ஆகமும் ஒன்றை ஒன்று பற்றுகிற சுத்த முறையிலாக என்கிறார். இதற்கு தான் இங்கே விஞ்ஞானங்கள் இது குற்றமில்லை என்று இதை மறுக்கிறார். ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்பது தமிழ் படிப்புகள் இருக்கிறார் விஞ்ஞானங்கள். ஆனால் வடமொழியேறக்கூடிய பெயர் அந்நியோன்ய ஆச்சிரய தோஷம். தோஷம் தோஷத்தை தோழன் என்றார். அந்நியோன்ய ஆச்சரிய தோழன். ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்பது. எனவே இதை எப்படி மறுக்கிறார்? இப்போ இவர் சுஞ்ஞான சுவாமிகள் ஒரு எடுத்துக்காட்டை தருகிறார். ஒருவன் பசியோடு ஒரு வீட்டு வாசலிலே வந்து, அம்மா பசியோடு பசியாக இருக்கிறது, ஏதாவது படையல் போடுங்கள் என்று கேட்டார். அந்த அவனுடைய குரலை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் வெளியே வந்து அவனது நிலையை பார்க்கிறார்கள். அவனுடைய பசித்த வாயினையும் இதெல்லாம் பார்த்து இவர் பசியோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்து ஏதாவது இருப்பதை கொடுக்கிறார். வெளியில் நடந்த நிகழ்ச்சி இதில் ஒரு மூன்று நிலை இருக்கின்றன. முதலாவது நிலை அந்த இரவலனுடைய வாய்மொழி, அவனுடைய வாய்மொழி, இரவலனுடைய வாய்மொழி. இரண்டாவது நிலை அவனுடைய அந்த வீட்டில் உள்ளவர்கள் வந்து பார்த்த அவனுடைய பதித்த தோற்றம், அவனுடைய பதித்த தோற்றம். அது ரெண்டாவது. மூன்றாவது நிலை அவர்கள் கொடை கொடுக்கிறார்கள், கொடுக்கிறார்கள் அவர்களுடைய கொடை. இதுல ரெண்டு எழுத்து இருக்கின்றன. இந்த கொடையாகிய கொடுக்கலாகிய புயல் பயன்பான பயன், அது நிகழ்வதற்கு ரெண்டு எழுத்து இருக்கின்றன. ஒன்று இரவலனுடைய வாய்மொழி, ஒரு வாய்மொழி கேட்டுத்தானே வருகிறார். வாய்மொழி ஒரு ஏழு, இன்னொரு ஏழு அவனுடைய பசியோடு இருக்கிற தோற்றம். இப்படி ரெண்டு ஏழுக்கு இங்கே இருக்கு. இந்த முதலாவது ஏழு அதுக்கு என்ன செய்யுது? அந்த இரவலனுடைய வாய்மொழி எதை உணர்த்துகிறது? அவனுடைய பதித்த நிலையை வீட்டாருக்கு அறிவிக்கிறது. எனவே அதில் ஞாபக ஏழு என்ற பெயர், ஞாபக ஏழு. ஞாபகம் என்றால் அறிவிப்பது, அறிவிப்பது ஞாபகம். இரண்டாவது ஏழு அந்த பதித்த தோற்றம், அது எதற்கு ஏது? வாய்மொழிக்கு
ஏதுவாக்கு
மற்றொரு காரணமாக. இப்ப பாருங்க,